إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى، أعوذ بالله من الشيطان الرجيم، لقد خلقنا الإنسان في كبد. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் வாழ்க்கையை மனிதனுக்கு இன்பங்களும் துன்பங்களும் கஷ்டங்கள் நோய்கள் அனைத்தும் கலந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடையவும் ஆசை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்க வேண்டும். நோய் வருவதை யாரும் விரும்புவதில்லை, பிரச்சனைகளை விரும்புவதில்லை, துன்பங்களை விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிரிப்புக்குரிய சிரிக்கக்கூடிய வாழ்க்கையாக, அழுகை இல்லாத வாழ்க்கையாக, கவலைகள் இல்லாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஆசை உலகத்தில் யாருக்கும் நிறைவேறுவதில்லை. மனிதன் உலகத்துக்கு வரும் பொழுது கஷ்டத்துடன் தான் இங்கே வருகிறான். தாயுடைய வயிற்றில் மனிதன் உருவாகியதிலிருந்து கஷ்டம் ஆரம்பித்து விடுகிறது. பிறகு உலகத்துக்கு வரும் பொழுது அவன் அழுது கொண்டு வந்தான். உலகத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டங்களிலும் அவன் பலவிதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறான். கடைசியாக அவனுடைய முடிவும் கஷ்டத்துடன் முடிகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை எப்படித்தான் அமைத்திருக்கிறான்? இந்த உலகத்துடைய பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுடைய ஒரு பெரும் சரித்திரம் இருக்கிறது. இந்த சரித்திரத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய கதைகளையும் எடுத்து பார்த்தால் அந்த கதைகளுடைய சுருக்கம் இப்படித்தான் இருக்கும். நிறைவேறாத ஆசைகள், அரைகுறையாக நிறைவேறிய அவர்களுடைய மேலெண்ணங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், கஷ்டங்களுடன் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்ட மனிதர்களின் கதைகள், இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய கதைகளையும் நாம் பார்க்கலாம். எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த எதிர்பார்த்த உழைப்பு கிடைத்த நேரத்தில் இருந்து அவர்களுடைய சந்தோஷம் தவறி போய்விடுகிறது. பெரிய வீடுகளை கட்டினார்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அல்லது கிடைத்திருக்கும் நிலைக்கவில்லை. கொஞ்ச நாள் இருந்து அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போயிருப்பார்கள். சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருப்பார், ஆனால் வாழ கிடைத்திருக்க மாட்டார். நிறைய எதிர்பார்ப்புகளுடன்,
குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்து அவர்களுக்கு நிறைய செலவழித்து அவர்களை ஆளாக்கி இருப்பார்கள். ஆனால் பிறகு அந்த குழந்தைகளால் கவலைப்பட வேண்டிய கை செய்யப்பட வேண்டிய நிலைகள் வந்திருக்கும். இப்படித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் நாம் அந்த சரித்திரங்களை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, கஷ்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ நினைத்தான் என்றால் அவனுக்குரிய இடமல்ல இந்த உலகம். அல்லாஹ் தஆலா கஷ்டங்கள் இல்லாத பிரச்சனை இல்லாத ஒரே ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான், அதுதான் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. அங்கு போய் சேர்கிற வரைக்கும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு முஃமின் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய பார்வையை பொறுத்துதான் அவனுக்கு வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் பெரிதாக மாறுகிறது, சிறிதாக மாறுகிறது. அவனுடைய பார்வையை பொறுத்துதான் அவன் அதை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியை பெறுகிறான், இழக்கிறான். அவன் எப்படி பார்க்கவே ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு, ஒரு கஷ்டத்தை பார்ப்பதற்கு, ஒரு நோயை பார்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன, நிறைய பார்வைகள் நாம் அதை பார்க்கலாம். முத்தநப்பி என்ற ஒரு கவிஞர் இருந்தார், நிறைய கவிகளை பாடியவர். அவருக்கு ஒரு தடவை கடும் காய்ச்சல், இரவில் காய்ச்சல் வரும், காலையில் போய்விடும். அந்த காய்ச்சலை அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை சில கவிகளில் அவர் வெளிப்படுத்தினார். காய்ச்சலை அவர் வர்ணித்தது போல உலகத்தில் வேறு யாரும் வர்ணித்திருக்க முடியாது. என்னை சந்திக்க வரக்கூடிய அவளுக்கு என்னுடன் கடும் வெக்கம் ஏற்பட்டிருக்கிறது போல இருக்கிறது. அவள் என்று சொல்வது ஒரு பெண்ணை அல்ல, அந்த காய்ச்சலை தன்னை சந்திக்க வரக்கூடிய ஒரு பெண்ணாக கற்பனை செய்கிறார். என்னை சந்திக்க வரக்கூடிய அவளுக்கு என்னுடன் வெக்கம் ஏற்பட்டிருக்கிறது போல இருக்கிறது. அவள் என்னை சந்திக்க வருவதெல்லாம் இரவில் மட்டும்தான். இரவில் வந்துவிட்டு மக்கள் எழுந்து வருவதற்கு முன்னால் போய்விடுகிறார், இருட்டுடன் இருட்டாக போய்விடுகிறார். இரவாகும் பொழுது அவளுக்காக நான் மெத்தைகளையும் படுக்கைகளையும் விரித்து வைத்துக் கொள்கிறேன். ஆனால் அவள் வந்து சொல்கிறாள், எனக்கு இந்த மெத்தைகள் படுக்கைகள் எல்லாம் வேண்டாம், உன்னுடைய எலும்புகளில் தான் நான் இரவை கழிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உடம்பில் உள்ள எலும்புகளிலும் மூட்டுகளிலும் இரவை கழித்து விட்டு போய்விடுகிறாள். அன்பான சகோதரிகள் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடிய நோய்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். இதை பல விதத்தில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அந்த அந்த கவிஞர் அவருக்கு வரக்கூடிய அந்த காய்ச்சலை நோயை இப்படி பார்க்கிறார். அன்பான சகோதரர்களே, ஒரு மூமின் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டங்களை எப்படி பார்ப்பான்? நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டங்களுக்கு, நோய்களுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொடுத்து அவர்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். நம்மிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நாம் பார்க்கிறோம், எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டம், எனக்கு ஏற்பட்டிருக்கிற அதே நோய் என்னை சூழ உள்ளவர்களுக்கு யாருக்கும் இருக்கிறதா என்று பார்க்கிறோம். நமக்கு தெரிவதில்லை, நமக்கு ஏற்பட்டிருக்கிற அதே பிரச்சனை பல பொழுது நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கு இருக்க மாட்டாது. இப்பொழுது நாம் நினைக்கிறோம் பிரச்சனை நமக்கு மட்டும்தான். ஒருவருக்கு வாழ்க்கையில் மாறி 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 நோய் வந்தால் அவர் தன்னுடைய நண்பர்களை பார்க்கிறார், என்னுடைய நண்பர்களில் யாருக்கும் இப்படி நோய் இல்லை, முடிவுக்கு வருகிறார் எனக்கு மட்டும்தான் இப்படி நோய்.
தன்னுடைய மனைவியினால் தனக்கு பிரச்சனை கஷ்டம்,
இவர் பார்க்கிறார் என்னை சூழ இருக்கிறவர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட இதே பிரச்சனை இருக்கிறதா இல்லை என்று தெரிய வரும் பொழுது அவர் அதிருப்தி அடைகிறார். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்ற முடிவுக்கு வருகிறார். அன்பான சகோதரர்களே, அப்படி அல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நம்முடைய சகோதரருக்கு அதே பிரச்சனை இருக்க மாட்டாது, ஆனால் அந்த இடத்தில் அவருக்கு வேறு ஒரு கஷ்டம் இருக்கும். நமக்கு நோய் இருக்கிறது, அந்த நோய் என்னுடைய நண்பருக்கு இருக்க மாட்டாது, ஆனால் நமக்கு தெரியாது எத்தனையோ வருஷங்கள் அவர் தன்னுடைய ஒரு குழந்தையுடைய நோயினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார். நம்முடைய மனைவியால் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், நம்முடைய நண்பருக்கு அந்த பிரச்சனை இருக்க மாட்டாது, ஆனால் நம்முடைய நண்பர் அவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரர்களால் சகோதரிகளால் பிரச்சனைக்குள்ளாகி இருப்பார். இப்படி யாரை எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பல வகையான கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சில நலவுகளை மறைத்திருக்கிறான் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எது நடந்தாலும் அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுக்கு சில நலவுகளை அதற்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார். அதா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லகும், துன்யாவில் நீங்கள் சில காரியங்கள் நடப்பதை வெறுக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த காரியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நலவை வைத்திருக்கிறான். இத்தனை நாள் நான் ஏன் நோயாளியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கேள்வி. நமக்கு தெரியாது அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு ஹைரை நலவை மறைத்து வைத்திருக்கிறார். நான் ஆசைப்பட்ட இந்த பயணம் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் கோபப்படுகிறோம். அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் மறைத்திருக்கிற நலவு நமக்கு தெரியாது. ஏன் இந்த திருமணம் நடக்கவில்லை, என்னுடைய மகளுடைய திருமணம் ஏன் உடைந்து போனது, அதிருப்தி படுகிறோம். அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் வைத்திருக்கிற நலவு நமக்கு தெரியாது. என்னுடைய வீட்டில் ஏன் தலாக் நடக்க வேண்டும், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வர வேண்டும், நான் என்ன குற்றம் செய்தேன் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அதற்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிற அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிற ஹைர் நலவும் நமக்கு தெரியாது. சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அத்துடன் அரசராக இருந்தார்கள். அபிமார்களில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த விசேஷ தன்மை மிக அழகிய தீர்ப்பு. மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பார்கள், மிக அழகாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தால் அவர்களுடைய தீர்ப்புகள் சம்பந்தமாக நிறைய நிகழ்வுகளை அந்த சரித்திரங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு தீர்ப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்களுடைய சபை இருக்கும். அந்த சபைக்கு முன்னால் அவர்கள் மக்களுக்கு தீர்ப்புகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கோ இருந்து ஓடி வந்த ஒரு பெண் கோபத்துடன் பேசுகிறார், அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுடைய இறைவன் அநியாயக்காரன் இல்லையா? அதிர்ந்து போனார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வை பார்த்து இப்படி சொல்வதா, என்ன சொல்கிறாய் பெண்ணே என்று கேட்டார்கள். அவள் சொன்னால், இல்லை, உங்களுடைய ரப்பு உங்களுடைய இறைவன் அநியாயக்காரன். அப்படி என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னாள், என்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்கு என்னுடைய குடும்பத்தில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தான் என்னுடைய குழந்தைகளுக்கு செலவழிக்கிறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், அத்தனையும் செய்கிறேன். இத்தனை காரியங்களையும் செய்வதற்கு நான் செய்கிற தொழில் ஒன்றுதான், பல நாட்கள் கஷ்டப்பட்டு நூல்களை பின்னி கயிறுகளை பின்னி அந்த கயிறுகளை நான் சந்தையில் போய் விற்பனை செய்வேன், அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செலவழிப்பேன். நான் கஷ்டப்பட்டு கயிறுகளை பின்னி ஒரு சிவப்பு பையில் போட்டு அதை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போய் கொண்டிருந்தேன். எங்கோ இருந்த ஒரு பறவை வந்தது, அந்த பையை கவுவிக்கொண்டு வேகமாக பறந்து சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய நபியே நீங்களே சொல்லுங்கள், இது அநியாயம் இல்லையா? இதை விற்று வரக்கூடிய பணத்தில் தான் என்னுடைய குடும்பத்தின் குழந்தைகளில் எத்தனையோ நாட்களுடைய செலவு சாப்பாடு தங்கி இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? இது அநியாயம் இல்லையா என்று கேட்கிறார். இப்படியே சம்பாஷணை பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த சபைக்கு 10 நபர்கள் வருகிறார்கள். 10 பேர்களாக ஒரு கூட்டம் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் ஒவ்வொருவரும் 100 தங்க பொற்காசு, தங்க தீனார்களை, தங்க நாணயங்களை கொண்டு வந்திருக்கிறோம் சதகாவுக்காக. இது என்ன வித்தியாசமான சதகாவாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம், ஒரு வல்லத்தில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம், திடீரென்று அந்த வல்லத்தின் கயிறு அறிந்து விட்டது. இப்பொழுது நமக்கு செய்வதற்கு வழி இல்லை, ஒரு வாரம் அதை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியாது என்ற நிலையில் நாங்கள் அல்லாஹ்வை அழைத்தோம், துஆ கேட்டோம். எங்கோ இருந்த வந்த ஒரு பறவை ஒரு பையை எங்களுடைய அந்த வல்லத்தில் போட்டது, எடுத்து பார்த்தோம், அதிலே கயிறு இருந்தது. ஒரு மாதிரியாக அந்த கயிறால் எங்களுடைய வல்லத்தை சரி செய்து கொண்டு நாங்கள் கரைக்கு வந்து சேர்ந்தோம். அப்பொழுதே நாம் ஒவ்வொருவரும் நீயத்து வைத்துக் கொண்டோம், அல்லாஹ் தஆலா எங்களை அற்புதமாக பாதுகாத்ததற்காக ஒவ்வொருவரும் 100 தங்க காசுகளை அல்லாஹ்வுக்காக சதகா செய்ய வேண்டும் என்று நாங்கள் நீயத்து வைத்துக் கொண்டோம். அதுதான் இது என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரிடம் இருந்தும் 100 அந்த தங்க நாணயங்களை பெற்ற தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த 1000 தங்க காசுகளையும் அந்த பெண்ணுக்கு கொடுத்து சொன்னார்கள், பார்த்தாயா, உன்னுடைய ரப்பி அநியாயக்காரன் என்று இப்பொழுதும் நீ சொல்ல போகிறாயா? அன்பான சகோதரர்களே, நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நிர்வாகம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு நடந்தது வெளிப்படையில் பார்த்தால் அநியாயம் போல தெரிந்தாலும் அதற்கு பின்னால இருந்த நனவு அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஒரு நபி இருக்க போய் அவர்களுக்கு அதிலே நனவு இருந்தது என்பது தெரிய வந்தது. நமக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரயாணங்கள் தடைபடும் பொழுது, வியாபாரங்கள் தடைபடும் பொழுது, திருமணங்கள் தடைபடும் பொழுது, நமக்கும் நோய்கள் வரும் பொழுது, நம்முடைய குழந்தைகளுக்கு நோய்கள் வரும் பொழுது, அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நனவுகளை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நனவுகள் என்ன என்பதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்வதற்கு இங்கே ஒரு நபி இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். அன்பான சகோதரிகளே, நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் விசேஷமாக நமக்கு கவலை தரக்கூடிய, நெருப்பூட்டக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தால் நனவு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சாலைகளில் நிறைய பேர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால் நாமெல்லாம் ஒரு சந்தோஷம் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம், நிறைய நாங்கள் தர்மம் செய்கிறோம், நிறைய சந்தோஷப்படுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் சந்தோஷங்கள் வரும் பொழுது நன்றி செலுத்துவதை போல கஷ்டங்கள் வரும் பொழுதும் பிரச்சனைகள் வரும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் நிகழ்வுகளின் உண்மைகளை, ரகசியங்களை புரிந்தவர்கள், நன்றி செலுத்துகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது. காரணம், அவர்களுக்கு தெரியும் பெரிய கூலிகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பெரிய சோதனைகள் வர வேண்டும். பெரிய சோதனைகள் வந்தால் பெரிய கூலிகளை பெறலாம். சின்ன சின்ன சோதனை வருபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் சிறிதாக இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை, தன்னுடைய ஒரு குழந்தை மரணிப்பது என்று சொல்வது உண்மையில் மிக கஷ்டமான, மிக பாரமான ஒரு சோதனை. அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு வரக்கூடிய இந்த சோதனைகளுடைய அளவு பாரம் தெரியாமல் இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சோதனையை யாருக்கும் ஏற்படுத்தினால் மற்ற எவருக்கும் இல்லாத ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார். அந்த குழந்தையை கைப்பற்ற வருகிற மனக்கு குழந்தையே உயிரை கைப்பற்றிவிட்டு அல்லாஹ்விடத்தில் போவார். அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், என்னுடைய அடியானின் ஈரக் கொழுந்தை நீங்கள் பறித்து வந்தீர்களா? அவர்கள் சொல்வார்கள், ஆ. அவர் என்ன சொன்னார் அந்த நேரத்தில், குழந்தைகள் மரணித்தால், வீட்டில் மரணங்கள் ஏற்பட்டால் அல்லாஹு தஆலா நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த குழந்தையை நீங்கள் பறித்து கொண்டு வந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்? மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார். என்னை புகழ்ந்தாரா? அப்படியாக இருந்தால் அந்த மனிதனுக்காக நீங்கள் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள். சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுடைய மாளிகை கட்டப்பட்டால் அங்கு அவர் போய்த்தான் ஆக வேண்டும். இந்த சிறு வயதில் மரணிக்கக்கூடிய குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் சண்டை செய்வார்கள், தன்னுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிற வரைக்கும் அவர்கள் அமைதி அடைய மாட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோதனை யாருக்கும் ஏற்பட்டால் இது உண்மையில் அவருக்கு அதனுடைய ரகசியத்தை தெரிந்திருந்தால் இது பாக்கியம், ஆசை வைக்கப்பட முடியாத ஒரு பாக்கியம், மனதுக்கு ரொம்ப பாரம். சில மனிதர்கள், சில சகோதரர்கள் குழந்தை மரணித்து பல வருஷங்கள் கழிந்து விட்டன, இன்னும் அந்த கவலையை மறக்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த கவலைகள், இந்த பாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. ஷாம் தேசத்துக்கு கவர்னராக, அமீராக வாத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்த காலம், ஷாமில் மிக பயங்கரமான தாவூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் வந்தது, மிக பயங்கரமாக வந்தது. காலையில் சிலருக்கு நோய் வரும், மாலையாவதற்கு முன்னாலே அவர்கள் மரணித்து விடுவார்கள். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீட்டிலும் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி மிக பயங்கரமாக இருந்தது. காலையில் மகன் மரணிப்பார், மாலையில் தாய் மரணிப்பால், இப்படிப்பட்ட ஒரு நிலை. வாத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரே நாளில் அந்த நோய் ஏற்பட்டு மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை, சந்தோஷப்படுகிறார்கள், என்னுடைய குழந்தைகளுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது, இந்த குழந்தைகள் எனக்காக சிபாரிசு செய்ய போகிறார்கள், இந்த குழந்தைகள் என்னுடைய மீதானுக்கு பாரமாக வரப்போகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்த சில தினங்களில் தன்னுடைய மனைவிக்கு அந்த நோய் ஏற்படுகிறது, மனைவிக்கு மரணம் வருகிறது, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். கடைசியாக அவர்களுடைய ஒரு விரலில் அந்த நோய் ஆரம்பமாகிறது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா இன்னஹா சகீரதுன் ஃபபாரிக் ஃபீஹா, யா அல்லாஹ் சிறிதாக வந்திருக்கிறது, நீ பரக்கத் செய்து விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த நோயில் அவர்களுக்கு மரணம் வருகிறது. அன்பான சகோதரர்களே, இவர்கள் தான் உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், கஷ்டங்களுடைய உண்மைகளை, ரகசியங்களை புரிந்தவர்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு நனவுகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்தவர்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய கண்களை பறித்து விட்டால், பார்வைகளை பறித்து விட்டால், அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய அடியானுக்கு மிக விருப்பமான இரண்டு உறுப்புகள், ஹபீபத்தை, அவனுக்கு மிக விருப்பத்துக்குரிய அந்த கண்களை நான் எடுத்துக்கொண்டால், அந்த இரண்டு கண்கள் அந்த பார்வைக்கு பகரமாக நான் சுவர்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அன்பான சகோதரர்களை, எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் அதைவிட பெரிய ஒரு அருளை தான் மறைத்து வைத்திருக்கிறார். பலர் நினைக்கிறார்கள், கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வர வேண்டும், நான் தொழுகைகளை தவறுவதில்லை, தொழுகை எவ்வளவு பக்குவமாக இருக்கிறேன், என்னுடைய நண்பருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் அவர் தொழுகையில் கூட பக்குவம் இல்லை, நான் தஹஜ்ஜுதிலிருந்தே தொழுது வருகிறேன், அப்படியிருந்தும் என்னுடைய வீட்டில் ஏன் இந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறது, ஏன் இந்த கஷ்டங்கள் போகாமல் இருக்கிறது, எனக்கு மட்டும் வியாபாரத்தில் ஏன் இவ்வளவு இழுக்கம், எத்தனை நாட்கள் நான் துவா கேட்கிறேன், என்னுடைய கடன் தீர்ந்ததாக இல்லை, என்னுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள் முடிந்ததாக இல்லை, எவ்வளவு நலவுகள் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, பல பொழுது நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம், வார்த்தைகளால் கூட சொல்லி விடுகிறோம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருவது அல்லாஹ் தஆலா நம்முடன் கோபித்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் அல்ல. ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது அவனுக்கு சோதனைகளை அனுப்புவான், நேசம் கிடைக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அங்கத்தை முடிவு செய்து வைத்திருக்கிறான். இந்த மனிதர் சுவர்க்கத்தில் இந்த அங்கத்துக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. ஆனால் அவரை பார்த்தால் அவருடைய அமல்கள் அந்த இடத்தை அடைவதற்கு போதாது, அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அமல்கள் இல்லை. இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், இவர்களுக்கு சில சோதனைகளை அனுப்பி அவர்களை பொறுமை செய்ய வைத்து அந்த பொறுமையின் வரக்கத்தினால் அந்த அந்தத்துக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். அன்பான சகோதரர்களே, நலவுகள் நலவுகளில் இருக்கும் பொழுது, நன்மைகள் செய்யும் பொழுது சோதனைகள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் சோதனைக்கு மேல் சோதனை. அவர்களுக்கு ஏழு குழந்தைகள், ஏழு குழந்தைகள். தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளாக அடக்கம் செய்து 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 வஃபாத்தாகும் பொழுது ஒரே ஒரு மகள் மட்டும்தான் உயிருடன் இந்த துன்யாவில் இருந்தார்கள், பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும். மற்ற அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் வஃபாத்தாக்கினான். ஒரு மகளை ஒரு மருமகனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள், அப்துல் ஆசிப் ரபியா திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். ஹதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மஷூரா படி அந்த வாலிபர் நல்லவர் என்றதனால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் மூத்த மகளை. கொஞ்ச நாட்கள் காலங்கள் கழிந்தது, பத்ருடைய யுத்தம் நடக்கிறது. பத்ரு யுத்தம் முடிந்து பார்த்தால் நபி அவர்களுக்கு எதிராக வந்த அந்த குப்பார் குறைஷு காபிர்களுடைய கூட்டத்தில் மருமகனும் வந்து கைதியாக பிடிபட்டிருக்கிறார். யுத்தத்துக்கு வந்தவர், நபி அவர்களுக்கு எதிராக வந்தவர் கைதியாக பிடிபட்டு கொண்டு வந்து முன்னால் நிறுத்தப்படுகிறார். நிர்பந்தமாக அவரை விடுதலை செய்யும் பொழுது நிர்பந்தமாக தன்னுடைய மகளை திருப்பி அனுப்பி விடுங்கள் வீட்டுக்கு என்று சொல்லி அவர்களை திருப்பி வீட்டுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். வேறு அடுத்த இரண்டு மகள்மார்களை ஒரே வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானாவுக்கும் தம்பிக்கும் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் தலாக் சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்து சேருகிறார். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் தலாக் சொல்லப்படுகிறார்கள். தாயில்லாத அந்த குழந்தைகளை வீட்டுக் கொண்டு எத்தனை வருஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்திருக்கிறார்கள். சைதுனா உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு நோய்வாய்ப்பட்டு அந்த அந்த மகள் மரணம் எய்துகிறார்கள். அடுத்த மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது, அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். மிகச்செல்லமாக 4-5 வருஷங்கள் வரைக்கும் அந்த குழந்தையை மிகச்செல்லமாக அன்பாக வளர்த்தார்கள். 4-5 வயது அந்த பருவத்திலே இருக்கும் பொழுது அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த ஒரு சேவல் அவர்களுடைய கண்ணில் கொட்டி விடுகிறது. அந்த நோய் அதிகரித்து பிறகு வீக்கம் ஏற்பட்டு அந்த நோயில் அந்த குழந்தையும் மரணித்து விடுகிறது. அன்பான சகோதரி, இப்படிப்பட்ட சோதனைகள் ஒரே மனிதனுக்கு வந்தால் அவரை பார்த்து நாம் என்ன நினைப்போம்? சொன்னவை வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகள் மட்டும்தான் அவர்களுடைய. இது மட்டுமல்ல, சோதனைகள் இன்னும் எத்தனையோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன தவறு செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள், பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு சோதனை வருகிறது. அன்பான சகோதரர்களே, சோதனை வருதல் வருவது நம்முடைய நம்மை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம். ஒரு சஹாபி இருந்தார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்ற சஹாபாக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அவர்களிடத்தில் இருந்த சில பேணிதழ்கள் மலக்குகள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். மலக்குகளுடைய சலாம் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கை பூராவும் இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஒரு கட்டத்தை மட்டும் அது தடைப்பட்டது. மீண்டும் அவர்களுக்கு அந்த பாக்கியம் திரும்பி வந்து விட்டது அவர்களுடைய இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தினால். அந்த சஹாபி எவ்வளவு பெரிய சஹாபியாக எவ்வளவு நல்லவராக இருப்பார், நோய்வாய்ப்பட்டவர்கள் படுக்கைக்கு ஆனார்கள். 30 வருஷங்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படியெல்லாம் அவர்கள் சோதனைகளுக்கு இந்த நீண்ட காலத்தில் வாய் திறந்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் அவர்கள் ஒரு வார்த்தையையும் அவர்கள் பேசியதாக இல்லை. அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டும். நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹு தஆலாவினால் செய்ய முடியாதது என்று உலகத்தில் எதுவும் இல்லை. அல்லாஹு தஆலா அவன் நாடியதை செய்து முடிப்பான். நாம் நினைப்பது போலதான் இந்த உலகம் நடைபெறும் என்பதல்ல. கப்பல் விரும்புகிற திசையில் தான் எப்பொழுதும் காற்று வீசும் என்பதில்லை. அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய முடிவுகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தூங்க போகும் பொழுது உங்களுடைய கவலைகளை எல்லாம் வீசிவிட்டு உங்களுடைய உள்ளத்தை காலியாக வைத்துக் கொண்டு தூங்க செல்லுங்கள். கண்ணை மூடி திறந்து பாருங்கள். நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் அல்லாஹு தஆலா உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை மாற்றி இருப்பான். உயிரோடு இருந்த எத்தனையோ பேர்கள் மூத்தாகி இருப்பார்கள். உயிரோட உலகத்துக்கு எத்தனையோ குழந்தைகள் புதிதாக வந்திருப்பார்கள். எத்தனையோ விபத்துக்கள் நடந்திருக்கும். எத்தனையோ பேர்களுக்கு லாபங்கள் வந்திருக்கும், நஷ்டங்கள் வந்திருக்கும். எத்தனையோ பேர்களுடைய கவலைகள் சந்தோஷங்களாக மாறியிருக்கும், சந்தோஷங்கள் கவலைகளாக மாறியிருக்கும். இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான், மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவர் உலகத்தில் நடக்க முடியாதது என்று எதுவும் கிடையாது. எதுவும் நடக்கலாம். யாரையும் யாராகவும் அல்லாஹு தஆலா மாற்றிவிடுவார். ஹாஜிபுல் மன்சூர் என்று ஒருவர், பலருக்கு சரித்திரங்கள் தெரிந்தவர்களுக்கு அந்த பெயர் தெரிஞ்சிருக்கும். ஹாஜிபுல் மன்சூர் என்பவர் ஒரு காலத்தில் அவர் மூட்டை சுமக்கும் ஒரு தொழிலாளி, ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர், முதுகில் மூட்டை சுமந்து சம்பாதிக்கக்கூடியவர். ஒரு நாள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டார். நான் இந்த நாட்டுக்கு அரசனாகினால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். கூட இருந்தவர்கள் கிண்டல் செய்தார்கள். நீயாவது நாட்டுக்கு அரசனாக ஆகுவதாவது நடக்க போகிற விஷயம் அல்ல. ஒருவன் சொன்னான், நீ எனக்கு நீ அரசனாக மாறினால் என்னை கழுதையில் ஏற்றி சாட்டையால் அடித்து அடித்து இந்த ஊர் முழுக்க சுற்ற வேண்டும் என்று சொன்னான். மற்றவர் சொன்னார், நீ அரசனானால் எனக்கு ஒரு பெரிய மாளிகை தர வேண்டும், நிறைய சொத்துக்கள் தர வேண்டும், ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் என்று சொன்னார். சரியென்று அது கதையோடு கதையாக முடிந்து விட்டது. காலங்கள் சுழன்றோடின, வருஷங்கள் கழிந்தது, பல மாற்றங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். இறுதியில் ஹாஜிபுல் மன்சூர் ஸ்பெயினுடைய தலைவராக வந்தார், அரசராக வந்தார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததும் பழைய காலம் நினைவுக்கு வந்தது. சொன்னால், இரண்டு பேர்கள் இருப்பார்கள், இன்ன இன்ன அடையாளம் பேர் உள்ளவர்கள். போய் தேடிக்கொண்டு வந்தார்கள், கேட்டதை கொடுத்து விட்டார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தை இப்படித்தான் மாற்றுகிறான். பரம்பரை பரம்பரையாக பல தசாப்தங்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்ற சரித்திரம் எந்த குடும்பத்துக்கும் கிடையாது. அல்லாஹ் தஆலா மாற்றி அமைக்கிறான். இந்த காலத்தில் ஒரு குடும்பம் செல்வந்த குடும்பமாக இருந்தால், இந்த காலத்தில் சாதாரணமாக இருக்கிற மனிதர்களுடைய குடும்பங்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் மீப்பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். மாற்றங்களை அவன் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒரு பெரும் நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகள் தீருமா தீராதா, என்னுடைய கடன் தீருமா தீராதா, என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவு வருமா வர மாட்டாதா என்று கேட்டால், நிச்சயமாக வரும். கொஞ்சம் பொறுமை தேவை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை காணாமல் போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நடக்கிற சில குழந்தைகளில் ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டால் எவ்வளவு காலம் தேடுவார்கள்? ஒரு வருஷம் தேடுவார்கள், ரெண்டு வருஷம் தேடுவார்கள், ஐந்து வருஷம் தேடுவார்கள், பத்து வருஷம் தேடுவார்கள், பதினைந்து இருபது வருஷங்கள் என்று போகும் பொழுது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான மனிதருடைய சம்பவத்தை குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். யாகூப் என்று ஒருவர் இருந்தார், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் உயிருக்கு உயிராக நேசித்த அவர்களுடைய ஒரு மகன், அழகான மகன், அறிவுள்ள மகன். இரவு பகலாக இரவில் யூசுப் தூங்கிக் கொண்டிருப்பார், தகப்பனார் எழுந்து அந்த அன்புடன் அந்த குழந்தையை அப்படியே பார்த்துக் கொண்டிருப்பார். இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலும் அந்த குழந்தையை விட்டு, அந்த மகனை விட்டு பிரிவதற்கு அவர்களுடைய மனசீடம் கொடுப்பதில்லை. இப்படி நேசித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த குழந்தை அவர்களை விட்டு திட்டமிட்டு பிரிக்கப்படுகிறார்கள். பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு வந்த செய்தி, உங்களுடைய மகன் மரணித்து விட்டான். ஓனாய் உங்களுடைய மகனை இன்று முடித்து விட்டது. அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய அந்த திடகாத்திரமான உறுதியை பாருங்கள். அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல, அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துப்படி 40 வருஷங்கள் என்னுடைய மகன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். 40 வருஷங்களுக்கு பின்னால் அந்த தன்னுடைய மகன்மார்கள் எகிப்துக்கு போகும் பொழுது சொல்கிறார்கள், யா பனி யஸ்ஹபு ஃபதஹஸ்ஸு மின் யூசுஃப வஅஹீ. மகன்மார்களே, நீங்கள் எகிப்துக்கு போகிறீர்கள், யூசுஃபை தேடி பாருங்கள். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு வரும், தீர்வு வரும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ்வை நிராகரிக்கிறவர்கள் மட்டும்தான் நம்பிக்கை இழப்பார்கள். அந்த போனவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த யூசுஃபை திருப்பி கொடுத்தானா இல்லையா? யூசுப் திரும்ப வந்தார். அவர் வரும்போது ஒரு சாதாரண வாலிபராக அல்ல, நபியாக வந்தார். நபியாக மட்டுமல்ல, எகிப்துடைய அரசராக வந்தார். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை மீண்டும் கொண்டு சேர்த்தார். அந்த தகப்பன் மகனுடைய பிரிவுக்காக அழுது 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 கண் பார்வையை இழந்திருந்தார்கள். இரண்டு கண்களும் அதனுடைய வெள்ளை வெளிப்பட்டு வெளித்து போயிருந்தன. உலகத்தில் எந்த தகப்பனும் தன்னுடைய குழந்தைக்காக இப்படி அழுதிருக்க முடியாது. சரித்திரத்தில் இவ்வளவு அழுதிருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா திரும்ப சேர்த்து வைத்தான். மிக கண்ணியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தான். உலகத்தில் அனுபவித்த இன்பங்கள் போதும் என்ற நிலைக்கு வரும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை உலகத்தில் மிக சந்தோஷமாக, மிக அவர்களை மிக சொகுசாக வாழ வைத்தான். அன்பான சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பிறவி உபகாரம். அவன் கொடுக்க கூடி இப்படித்தான். குழந்தை இல்லை என்பதற்காக எத்தனையோ பேர்கள் நிறைய துவாக்கள் கேட்கிறார்கள், நிறைய முயற்சிகள் செய்கிறார்கள். குழந்தைகள் இல்லாத பெற்றோர்கள், தாயும் அந்த கணவன் மனைவி, குழந்தைகள் இல்லாத அந்த கணவன் மனைவி, பெரும்பாலும் எத்தனை வருஷங்கள் அவர்களுடைய முயற்சி இருக்கும்? ஐந்து வருஷம், பத்து வருஷம், பதினஞ்சு வருஷம், இருபது வருஷம் தாண்டும் பொழுது அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு முயற்சி செய்வதில் அர்த்தமில்லை, செலவழிக்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு மனிதனுடைய, அற்புதமான ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை சொல்லி இருக்கிறான். அவருக்கு திருமணமாகி எத்தனையோ வருஷங்கள், திருமணமான காலத்திலிருந்து குழந்தைக்கு ஆசைப்பட்டார், துவாவும் கேட்டார். ஆனால் அந்த ஆசை தொண்ணூறுகள் தாண்டியதற்கு பிறகு, தொண்ணூறு வயசையும் தாண்டி செல்லும் பொழுது அவருக்கு அந்த ஆசை இன்னும் பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஆசை அதிகரிக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அந்த கட்டத்தில் நீ அழகாக துவா கேட்கிறான், அவர் ரப்பை அழைத்தார். சத்தத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மிக மெதுவாக கூப்பிட்டார். ஏன் மெதுவாக கூப்பிட வேண்டும்? ஏன் அவர்கள் சத்தத்தை, நான் தான் என்ன கேட்கிறேன் என்பதை மக்களுக்கு தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் கேட்பதற்காக மெதுவாக கேட்டார். ஏன் கேட்டார் என்றால், அவர் கேட்பது குழந்தை, அவருக்கு வயசு தொண்ணூறு தாண்டி விட்டது. அவர் பொருந்திக் கொண்டாலும் சூழல் இருக்கிறவர்கள் விட மாட்டார்கள். மக்கள் குறை சொல்லுவார்கள், இந்த வயசுல இவர் கேட்கிற கேள்வியை பாருங்கள், இந்த வயசுல இவருடைய துவாவை பாருங்கள் என்று மக்கள் அதிருப்தி அடைவார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றதனால் அவர்கள் மிக அமைதியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஸ்தஅல ரஸ்ஸு ஷைபா, யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலஹீனம் அடைந்து விட்டன, என்னுடைய தலை முடிகள் எல்லாம் பழுத்து தலை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தலையிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எனக்கு தேவையானதை உள்ளத்தில் கேட்பதில் நான் துர்பாக்கியசாலி அல்ல என்று சொல்லிவிட்டு அவர்கள் துவா கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மனிதன் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்கிறான். பெரிய அளவில் கேட்பதில்லை, இருந்து நின்று ஞாபகம் வரும் பொழுது கேட்கிறான். ஒரு கட்டம் வருகிறது, அவன் மீண்டும் மீண்டும் அந்த துவாவை கேட்க ஆரம்பிக்கிறான். இரவு பாலாக திரும்ப திரும்ப கேட்கிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்விடம் இருந்து பதில் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்று அடையாளம். ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஒருவர் இருபது வருஷங்களாக கேட்கிறார். அவர் இப்பொழுதாவது இருந்து நின்று துவாவில் கேட்பார். ஒரு வருஷம் வருகிறது, அவர் ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் திரும்ப திரும்ப அந்த துவாவை கேட்க ஆரம்பித்து விட்டால் அவர் ஹஜ்ஜு செய்யக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது, கபூலியத்துடைய வாசல் திறக்கப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று அடையாளம். தொண்ணூறு வயது தாண்டியவர்கள் துவாவை அழுத்தமாக கேட்டார்கள். அல்லாஹ்விடம் இருந்து பதில் வந்தது, ஜகரியா, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தரப்போகிறோம். இஸ்மு யஹ்யா, அதற்கு பெயரையும் அல்லாஹ் வைத்து விட்டான், அதற்கு பெயர் யஹ்யா என்று இருக்கியா. அதற்கு முன்னால் யஹ்யா என்ற பெயரில் எந்த குழந்தைகளும் இருந்ததில்லை. குழந்தைக்கு பெயரை வைத்து குழந்தையை கொடுக்கிறான். அன்பான சகோதரர்களே, ஒன்றை நீண்ட காலம் கேட்டு அல்லாஹ் தஆலா பின்னி தருகிறான் என்றால் பின்னி தருவதை சிறப்பாக கிடைக்கும். அவசரமாக கிடைப்பதை விடவும் ஒரு விஷயத்தை நீண்ட காலம் கேட்டு 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 அல்லாஹ் தஆலா பின்னித்தான் அதை நமக்கு கொடுக்கிறான் என்றால் அது வட்டியுடன் சேர்ந்து வரும். வட்டி என்பது கூடாத வட்டி அல்ல, அது அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறது. அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா சிறு வயதிலே நபியாக ஆக்கி கொடுத்தான். ஒரு குழந்தை தான் கிடைத்தது, ஆனால் அந்த ஒரு குழந்தை ஆயிரத்துக்கு சமம். சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள், சிறு வயதில் வஹ்யை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்து கியாமத் வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தையை, அந்த மகனை ஆக்கி கொடுத்தார். அந்த பேரில் இன்று உலகத்தில் எத்தனை யஹ்யாக்கள், அவர் வாழவில்லை நீண்ட காலம், அந்த யஹ்யா என்ற மகன் நீண்ட காலம் வாழவில்லை, ஆனால் அந்த பேரில் இன்று வரைக்கும் எத்தனை யஹ்யாக்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படித்தான் கொடுக்கிறார். எப்பொழுதும் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. நம்முடைய பிரச்சனைகள் தீருமா தீரமாட்டாதா? நிச்சயமாக தீரும். என்னுடைய வீட்டில் இவ்வளவு பிரச்சனை வர வேண்டும், ஏன் என்னுடைய மகளுக்கு மகனுக்கு பிரச்சனை வர வேண்டும், நான் பெரிய எதிர்பார்ப்புடன் வாங்கிய இந்த இந்த காணி இந்த வீடு ஏன் இவ்வளவு காலம் அதை வியாபாரத்துக்கு விற்பனைக்கு வராமல் இருக்கிறது. அல்லாஹ்வுத்தாலா இதற்கு பின்னால் நலவுகளை மறைத்து வைத்திருக்கிறார். பயணம் செய்ய ஆசைப்படுகிறோம், அந்த ஆசை நிறைவேறுவதில்லை, நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா இதற்கு பின்னால் நலவை மறைத்து வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது, எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருப்போம். இந்த பார்வை, இந்த சரியான பார்வை இருந்தால் உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷமாக இருப்போம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்றால் என்ன, அல்லாஹ்வை ஒருவர் பொருந்திக் கொள்வது என்றால் என்ன. சஹாபாக்கள் அவர்களை பற்றி அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், ரழியல்லாஹு அன்ஹும் வரழுவான், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்றால் என்ன, அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அல்லது நலவுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவருக்கு ரெண்டும் சரிசமமாக தெரிகிற ஒரு நிலையை அவர் அடைய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலை. எங்களுடைய பார்வைகள் சீராகினால் இந்த நிலைக்கு நாம் வந்து சேரலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானை பெற்று நல்லடியார்களாக ஆக்கி வைப்பானாக. யாதா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.